إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதத்தை வரவேற்றவர்களாக வசந்தத்தின் மாதம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாற்று வாழ்க்கையை பற்றி, அவர்கள் எங்களுக்கு விட்டுவிட்டு போன புலனை சொத்தான அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த மாதம் எங்களை வந்திருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் அவர்களை பின்பற்றி நடந்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு விடயங்களை அல்லாஹிற்கு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் சொல்லுவோம் வாரிதான துஆக்கள் என்று. அல்லாஹிடத்தில் கேட்டுக்கொண்ட துஆக்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹிடத்தில் கேட்ட ஒரு துஆக்கள், அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, யா அல்லாஹ், உன்னை வணங்கி உனக்கு நன்றி உள்ளவனாக வாழ்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாய், அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரி, உனக்கு நன்றி உள்ளவனாக வாழ எனக்கு உதவி செய்வாய், உன்னை எப்பொழுதுமே ஞாபகம் கூட்டிக் கொண்டிருக்க எனக்கு உதவி செய்வாயாக, நன்றி உள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்வாயாக, உன்னை அழகான முறையில் வணங்கி வழிபட எனக்கு உதவி செய்வாயாக. மூன்று விடயங்களுக்காக வேண்டி சொல்லம்மாகவும் வாழ்க்கை, ஒன்று அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹுடைய சிந்தனையிலே வாழ வேண்டும், அல்லாஹுடைய ஞாபகத்திலே வாழ்க்கையை கழிக்க வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. எப்பொழுதுமே அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக. கூடாவது, உன்னை அழகான முறையில் வணங்கி வழிபட வேண்டும். வணங்கி வழிபடுவது என்பது மட்டுமல்ல, அழகாக வணங்க வேண்டும், அழகாக சொல்ல வேண்டும், அழகாக நோன்பு வைக்க வேண்டும், அழகாக வாழ வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயங்களுக்கு வாக்கேற்றிருக்கிறார். இதே போல மீண்டும் கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இஸ்லிஹ்லி தீனி, என்னுடைய இந்த உலக என்னுடைய தீனை எனக்கு நீ அழகானதாக ஆக்கி வைப்பாயா, சாலிஹானதாக ஆக்கி வைப்பாயா, உகந்ததானதாக ஆக்கி வைப்பாயா,
தீன் பண்ணி வாழ்வதை லேசாக்கி கூறுவாயா. இன்னொரு கட்டத்தில் துவா கேட்டார்கள், உலகத்துல எந்த ஒரு முசீபத்தை எனக்கு நீ தந்தாலும் அதுல ஏதாவது ஒரு நலவு இருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன், ஆனால் எந்த ஒரு முசீபத்தையும் தீனுக்குள் ஆக்கி வைக்கின்றார். முஸ்லிமாக பிறந்து என்னை ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவராக முன்பாக்குகிறார். என்னுடைய முசீபத்துகளை என்னுடைய தீனுக்குள் ஆக்கி வைக்கிறார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார். மீண்டும் துஆ கேட்டார்கள், வாஸ்மிக்னி துன்யா அல்லதி ஃபீஹா மஆஷி, எந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ இந்த உலகத்துடைய வாழ்க்கையையும் எனக்கு அழகானதாக ஆக்கி வைப்பாயா, சாலிஹானதாக ஆக்கி வைப்பாயா, என்னை கண்ணியமானாக வாழ வைப்பாயா, யாரிடத்திலும் கைவிட்டு வைத்து விடாதே, யாருக்கு முன்னாலையும் தலைகுனிய வைத்து விடாதே, ஒரு கண்ணியமானாக வாழ்ந்துவிட்டு கண்ணியமானாக மௌத்தாக வேண்டும் என்று துணை புரிவாயாக என்று அர்த்தத்தில் சொல்லம் அல்லி எந்த மௌத்துக்கு பிறகு எந்த ஆகரத்தின் பக்கமாக எந்த மறு உலக வாழ்க்கையின் பக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேனோ போக இருக்கின்றேனோ அந்த உலக ஆகரத்தை என்ன கலகாக்கி வைப்பாயாக, சாலிஹானதாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லி சொல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு அந்த துஆக்கள் கேட்டிருக்கிறார். அதே போன்றுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல வகையான விடயங்களை விட்டு அல்லாஹ் கூட பாதுகாப்பு செய்தார். பல வகையான விடயங்கள் ஹதீஸிய கிதாபுகளை பற்றி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் துஆ கேட்டிருக்கிறார்களா, இப்படி எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இருக்கிறார்களா. அதுல மிக முக்கியமான ஒரு துஆ தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐவேளை தொழுகையிலும் ஓதினார்கள். கடைசி அத்தஹியாத்துக்கு பிறகு கடைசி அத்தஹியாத்துடைய தலவாட்டுக்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களின் ஒரு மிக முக்கியமான துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அல் குஃப்ரி வல் ஃபக்ர், அல்லாஹ் நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு பெறுகின்றேன், நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு பெறுகின்றேன், அதே போன்று வறுமையை விட்டு பாதுகாப்பு பெறுகின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, நிராகரிப்பு என்று சொல்லும் பொழுது இறை நிராகரிப்பு மட்டுமல்ல, நிராகரிப்பு என்று சொல்லும் பொழுது இறை நிராகரிப்பு மட்டுமல்ல, வாழ்க்கையில் அம்மா எனக்கு என்ன தந்திருக்கிறார், வாழ்க்கையில் அம்மா என்ன ஏன் இப்படி வைத்திருக்கிறார், எனக்கு அம்மா தந்தவைகள் எதுவுமே விளங்குவதில்லை, அம்மா என்னை அழகாக வாழ வைத்திருக்கிறார். இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு நண்பர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அதுல ஒருவர் மிச்சம் நல்லவர், இன்னொருவர் புண்ணியம், அவரை விட தாழ்ந்தவர், அவரை எங்கிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் பார்த்துவிட்டு மக்களுடைய செழிப்பான வாழ்க்கையை பார்த்துவிட்டு மக்களுடைய அழகான வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவர் கேட்டார், அவர்களுக்கு மக்களிடத்தில் நல்லவர்களை கேட்டாரு, நாங்க எங்கப்பா இருந்தோம், இவைகளை எல்லாம் அல்லாஹ் பங்கு வைக்கும் பொழுது இவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் இப்படி எல்லாம் கொடுத்து விட்டு எங்களை மட்டும் அல்லாஹ் ஏன் ஏழையாக ஆக்கி வைத்து விட்டான், இவர்களுக்கு இப்படியாக வயலுக்கு இவர்களுக்கு இப்படி எல்லாம் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கின்றான், இப்படி எல்லாம் கொடுத்திருக்கின்றான், எனக்கு ஒரு 10 பேஜ் காணி இல்ல, அவர்களுக்கு 1000 பேஜ் இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு இல்லை, அவருக்கு 3 வீடு இருக்கிறது, எனக்கு போறதுக்கு ஒரு வாகனம் இல்லை, அவரிடத்தில் 5 வாகனம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொள்வது போன்று அவர் சொன்னாரு, இவைகள் பங்கு வைக்கப்படும் பொழுது நாங்கள் இங்கிருந்தோம், அல்லாஹுடைய கண்ணுக்கு நாங்கள் படவில்லையா என்று அர்த்தத்தில் கேட்டார். அவர் மௌனமாக இருந்துவிட்டார். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடாது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவது அது சத்தமாக போய்விடும், அது விதந்தவாதமாக போய்விடும். இன்னும் தாமதித்து இன்னும் ஒரு நாள் அவரை அழைத்துக் கொண்டு வைத்தியசாலைக்கு போனார், ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக வேண்டி. அவர் நோயாளி பார்க்க போக இல்லை, இவருக்கு ஒரு பானப்படி கூட்ட வேண்டும் போனார். அங்க போய் பார்த்தால் வைத்தியசாலை நிரம்பி வலிந்து மக்கள் நோயாளிகள் எத்தனையோ வகையான நோயினால் மக்கள் பீடிக்கப்பட்டு பார்வையற்றவர்கள், காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், இன்னொரு அந்த மக்கள் தன்னுடைய இழப்புகளுக்காக வேண்டியும் தன்னுடைய சரீர சுகத்துக்காக வேண்டியும் ஆரோக்கியமான வாழ்வுக்காக வேண்டியும் வைத்தியசாலையில் அங்கே ஒன்று கூறியிருக்கிறார். இவரை கேட்டார், இடத்துல இந்த நோய்கள் எல்லாம் மக்களுக்கு பங்கு வைக்கப்படும் பொழுது நாங்கள் எங்கப்ப இருந்தோம், இந்த நோய்கள் பங்கு வைக்கப்படும் பொழுது நானும் நீங்களும் எங்க இருந்தோம், ஏன் இந்த நோயில் எங்களுக்கு பங்கு கிடைக்க இல்லை, நாங்கள் சொத்தையும் சுகத்தையும் தான் செல்வமாக பார்க்கின்றோம், எனக்கு உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்வை ஒரு நாளும் நானும் நீங்களும் ஒரு செல்வமாக பார்க்க கண்ணை கொஞ்சம் பொத்திக்கொண்டு ஒரு 2 நிமிஷம் இருந்து கேட்டு பாருங்க பாப்போம். இந்த 2 நிமிடத்துக்கு இந்த கண்ணை பொத்து இருக்கிறேனே, இதை அல்லாஹ் பிறக்கும் பொழுதே பொத்த வைத்து படை என்னை பிறக்க வைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, வாய் பேசுகிறது, இதற்கு எப்பயாவது ஒரு நாள் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தவா? குபுர், நிராகரிப்பு, அல்லாஹ் தந்ததைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்திருக்கிறோம், கிடைக்காத ஒன்றுக்காக வேண்டி கவலைப்படுகின்றோம். எத்தனையோ எம்மாத்திரமோ விடயங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றார், அவைகளை நினைத்து நாங்கள் ஒரு நாள் சந்தோஷப்படுவது கிடையாது. செய்யாமக்கூடிய நாளையில குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றார் ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்தை உங்களுக்கு குர்ஆனுடைய கருத்தை பதிவு செய்த பதிவில் அமர்ந்து விரும்புகிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல 100 ஆயத்துகளின் பல இடங்களில் யா ஐயுஹல் லதீன ஆமனு, யா ஐயுஹல் லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே என்று என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் பேசியிருக்கிறார், அல்லாஹ் கரைத்திருக்கின்றார். இன்னும் சில இடங்கள் ஒரே ஒரு இடத்தில் தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஏ நிராகரித்தவர்களே என்று கேட்டிருக்கிறார். நிராகரித்தவர்களே என்று அல்லாஹ் விழித்து பேசியது ஒரு குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும். நிராகரிப்பு செய்யக்கூடியவர்களே என்று மக்களை விழித்து பேசியிருக்கிறார். ஏனைய இடங்களில் யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா ஐயுஹல் லதீன, யா ஐயுஹன்னா, ஏ மனிதர்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, மக்களே, இணை வைக்கக்கூடிய ஒருவனை கூட பார்த்து முசிறி கண்டு சொல்லி அம்மா விழிக்க, அப்படி அம்மா கூப்பிட இல்லை. ஏனால் அம்மா அப்படி கூப்பிட்டு விட்டால் ஒரு முசிறிக்கை பார்த்து அவன் முசிறிக்காகவே மூப்பாகி விடுவான், அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு அவகாசம் கிடைக்க மாட்டான், அம்மாவே சொல்லிவிட்டானே. அதனாலதான் அம்மா மாற்றுவதத்தை சார்ந்த மக்களுடன் உரையாடும் பொழுது மனிதர்களே என்று நினைத்திருக்கு. ஆனால் குழு குரானிலும் ஒரே ஒரு இடத்தில் தான் யா ஐயுஹல் லதீன கஃபரு என்று நினைத்திருக்கு. அது எந்த இடம்? அது எந்த இடம்? இந்த ஆயத்துக்கு முந்தின ஆயத்து என்ன தெரியுமா? யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஊ அம்புஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாக்கும், நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள்ள. ஒரு மாப்பக்கு சொல்ல இயலாது என்ற பிள்ளைக்கு நாம் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து தேர்ந்து. ஒரு ஊர்ல எனக்கு சொல்லலாம், நான் உண்மையை சொல்லி விட்டேன், ஏற்றுக்கொள்ளுவது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்களது விருப்பம். உண்மையை சொல்லுவது எங்களுடைய கடமை, அதை ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது, அதை அங்கீகரிப்பது அவங்களோட விருப்பம். அது யாருக்கும் கம்பல்சரி இல்ல, கட்டாயம் இல்ல, சொன்னதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தெளிவாக அழகாக முறையாக எத்தி வைப்பது மட்டும்தான் நபிமார்களுடைய கடமை. ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது, அங்கீகரிப்பது, அது மக்களுடைய விருப்பம். இந்த மார்க்கத்தில் எந்த கம்பல்சரியும் இல்லை, நிர்பந்தம் கிடையாது. அன்புக்குரிய நண்பர்களே, போகவே அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறது பொதுமக்களுக்கு, ஏழைகளுக்கு நாங்கள் தாவா செய்யும் போது. ஆனா எந்த குடும்பத்துக்கு, எந்த குடும்பம், எந்த புள்ள, எந்த மனைவி, நான் மனைவியாக சும்மா எந்த வீட்டுக்கு வர இல்லை, அவளை பார்த்து தேடி அவளுடைய பின்புலங்களை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, வக்கத்தை பார்த்து, மார்க்கத்தை பார்த்து, ஒரு தீனுடைய பெண்ணை முடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவைகளை எல்லாம் தலையில வைத்துக் கொண்டுதான் என்னுடைய மனைவியை நான் எனக்கு மனைவியாக எடுத்துக் கொண்டேன். அந்த மனைவியின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு ஒரு சந்ததியை தந்தான், எனக்கு ஒரு பரம்பரையை தந்தான். அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த குடும்பத்தையும் அந்த பரம்பரையையும் மற்ற மக்களை போல நான் சொல்லிவிட்டேன், இந்த கடமை முடிந்து விட்டது என்று யாரும் நினைக்க வேண்டாம். யார் நினைக்க வேண்டாம்? மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தகப்பனுக்கும் கடமை இருக்கிறது, என்னுடைய குழந்தைகளை நெறிப்படுத்த வேண்டும் என்ற கடமை. மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு மூச்சுக்காக வேண்டி உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய பாப்பா, தகப்பனுக்கும் கடமை இருக்கிறது தன்னுடைய குழந்தைகளை பற்றி சிந்திப்பதற்கு, தன்னுடைய பேர பிள்ளைகளை பற்றி சிந்திப்பதற்கு. அதை தன்னுல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அம் குன்தும் சுஹதா இஸ் ஹதர யஅகூபல் மௌத், அம் குன்தும் சுஹதா இஸ் அம் குன்தும் சுஹதா இஸ் ஹதர யஅகூபல் மௌத். யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத் வந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல நீங்க இருந்தீங்களா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் சும்மா சாதாரண மக்கள் அல்ல, பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிள்ளைகள் புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள், அதே போல யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி, குடும்பம், 11 குழந்தைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்பையும் அந்த சந்தர்ப்பத்திலையும் பிள்ளைகள் உரையாடுவதை, பிள்ளைகளுடன் கதைப்பதை, பிள்ளைகளை பார்த்து பேசுவதை பாப்பா நிறுத்தவில்லை. குர்ஆன் கதைக்கிறது தங்கச்சி மார்ந்த வேலைகளை சரியா பார்த்து முடிச்சிருக்கோ. இதொன்னும் சொல்றீங்க, நான் மௌத்தான ஏந்த மனைவி அல்ல, நான் மௌத்தான ஏந்த பிள்ளைகள் அல்லாஹ் எனக்கு தந்தது, அல்லாஹ் பார்த்து சொல்லுவான். ஆனா எந்த பிள்ளைகளுடைய இருக்கு நான் கொடுத்து தெரியுமா? மகனே சொல்லுங்க பார்ப்போம், நான் மௌத்தானதுக்கு பிறகு நீங்க யார மடங்கி வழிபட போறீங்க? நீங்க பள்ளிக்கு போவீங்களா மகனே? என்னோட சுபகுக்கு நீங்க வந்தீங்க, என் மௌத்துக்கு பிறகு போவீங்களா? நான் இருக்கப்படுதெல்லாம் நீங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாடுவீங்க, எனக்கு பிறகு பாடுவீங்களா? நான் இருக்கும் பொழுது நல்லவைகளை செய்திருக்கிறேன், நீங்களும் செய்வீங்களா? வயசாளியாக 30 வயசு கல்யாணம் முடிச்சு வாழ்றாரு. நான் சுரகுக்கு பள்ளிக்கு வந்து பார்த்தேன், இந்த மகனை காணம், எந்த வாப்பக்கு 7 மகண்ட வீட்டுக்கு ஒரு கோலனுக்கு என்ன சுகம் ஒண்ணு காணவன்னு கேட்கறது ஏனதா வாப்பக்கு? அப்ப நீங்க வாப்ப வல்ல, நீங்க தகப்பன் அல்ல. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னதுதான் சுகத்துக்கு. குடும்பத்திற்கு சொல்லிவிட்டோம் என்று சொல்லி மௌனமாக கேளாது. குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் நரகத்தை விட்டோம், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்துல சொல்லுகிறான், ஏ நிராகரித்தவர்களே, குழந்தைகளையும் மனைவியையும் உங்களுக்கு தந்தது சுவர்க்கத்துக்கு ரொம்ப லேட்டா போறதுக்கு, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை சுவர்க்கம் போறதுக்கு. பிள்ளைகளை மட்டும் சாலிகான பிள்ளைகளாக வளர்த்து விட்டா சுவர்க்கத்துக்கு போறது மௌத்தானாலும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், நாங்க மௌத்தானாலும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். என்னை உருவாக்கிவிட்ட தகப்பனாருக்கு என்னுடைய குத்தாவுடைய நன்மைகள் தானாக போய்கொண்டே இருக்கும், அதை என்னால் நிறுத்த முடியாது. என்னுடைய தகப்பனாரை உருவாக்கின என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனாருக்கு அந்த நன்மை போய்கொண்டே இருக்கும், அதை யாரால் நிறுத்த முடியாது. அவர் மௌத்தான் அவருக்கு அமல் செய்ய முடியாது, ஆனா சாலிஹான குழந்தைகள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கிவிப்பார்கள். அதுக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தெரியவில்லை அல்லாஹ் சொல்லுகின்ற சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ரொம்ப லேசான ஒரு வலிய உடனே உருவாக்கி தந்தோம், அதை நிராகரித்தவனே, இன்றைக்கு நாள் எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல வேண்டாம். இது எல்லாத்தையும் என்னதுமா இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவது, உள்ள கெட்டு போறதுக்கு காரணம் என்ன, பாடசாலை, உள்ளகத்து பொறுத்து காரணம் அவரு இந்த குடும்பம் எனக்கு இந்த பிள்ளைய தனியா வளர்க்க உடல்ல அல்லது எனக்கு வேறொரு வேறு இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. எந்த புள்ள கெட்டு போறதுக்கு நீங்க எந்த புள்ள கெட்டு போறதுக்கு நான் சோசியல் ஒர்க்ல இருந்தேன், நான் ஊர் பணியில வேலையில இருந்தேன், நான் பொருளாதாரத்தை தேடி வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், அல்லது எந்த குடும்பத்துல எந்த மாமா எந்த வயசுல வாப்ப எந்த புள்ள எனக்கு வளர்க்க உடல்ல அல்லது எந்த வறுமை எனக்கு காரணம் என்று சொல்லி யாரும் எந்த சாட்டு போக்கும் சொல்ல வானம் என்று நாங்கள் சாட்டு போக்கு சொல்லுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டார். நீங்க என்ன செஞ்சு இங்க லோகோட புள்ளைய வளர்க்கறதுக்கு அதுக்குரிய கூலி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு மேல எதுவும் கிடைக்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, குஃபர் என்பது இறை நிராகரிப்பு மட்டுமல்ல. அல்லாஹ் தந்த ஒரு அருளை, அல்லாஹ் தந்த ஒரு ஞாபகத்தை, அல்லாஹ் தந்த ஒரு பொக்கிஷத்தை அதை நிராகரிப்பு செய்வது அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் விதிக்கல் குஃபர் யாழ்லா நிராகரிப்பை இருக்கும், அதில் இறை நிராகரிப்பு அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கு என்று சொல்லி சொல்லுவதுமே நிராகரிப்பு. பாதுகாப்பு தெரிவினார்கள் வாழக்கூடாது, ஏழையாக வாழக்கூடாது. சாபாக்கள் ஏழைகளாக இருந்தார்கள், நினைவார்கள் ஏழைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் எந்த அடிப்படையும் கிடையாது, எந்த அடிப்படையும் கிடையாது. அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தாகும் பொழுது தன் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் 2 வருஷம் 5 மாதம் அரசாங்கத்துல சம்பளம் வாங்கி இருக்கிறேன்மா, அந்த சம்பளத்துக்கு பகரமாக ஏதோ ஒரு காணி இருக்கிறேன் சமூகத்துல, அந்த காணியை பைத்துல் மால்ல சேர்த்து இருக்கு. குர்ஆன் சொல்லுது வலா யஸ்லி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஹபி. ஒரு கொடையாளி தர்மம் செய்வாங்க, மக்களுக்கு என்ன கொடுப்பாரு, பெரிய ஒரு தான தர்மம் செய்யக்கூடியவரு. ஒரு சந்தர்ப்பத்துல அவரிடத்துல உதவி வாங்கி கொண்டு போகக்கூடிய ஒருவர் அவருக்கு கொஞ்சம் துரோகம் செய்தார். அது எனக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம். என்னட எங்கள்கிட்ட உதவி வாங்குற ஒருத்தரே எங்களை பத்தி கொஞ்சம் குறையா பேசிடலாம், எங்களை பத்தி கொஞ்சம் சாடி விடலாம், எங்களை பத்தி ஏதாவது சோசியல் மீடியாவில் போட்டு விடலாம், அவனுக்கு ஏற்பட்ட அதிருப்தியில. அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. குர்ஆன் சொல்றது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, நம்ம அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சத்தியம் செஞ்சாங்க, நான் இருக்க போறது அவனுக்கு செலவழிக்க மாட்டேன், அந்த பிஸ்தஹ் என்பவருக்கு இருக்க போறது நான் செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்கினான், தெரியுமா, கண்ணியமான நல்ல வசதி வாய்ப்போட வாழக்கூடியவங்க எப்படி வாப்பா செலவழிக்க மாட்டோம் சத்தியம் செய்வீங்க? அவர் மௌத்தாக எழுதுறாங்க, ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. அது அபூபக்கர் சித்திக் மௌத்தாக அந்த மகளை கூப்பிட்டாங்க, மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, மகள் யாரும் அல்ல, அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே நான் மௌத்தானா, இந்த அனந்தர சொத்து எப்படி தெரியுமா பங்கு வைக்கப்பட வேண்டும், அதுக்குரிய முறைய சொல்லி கொடுத்தாங்க. ஏன் காரணம் என்றா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு மகன் ஏற்கனவே மௌத்தாகி இருக்கார். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் அபூபக்கர் மௌத்தாகி. இன்னும் ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு மௌத்தாகும் பொழுது அவருடைய 3வது மனைவி கர்ப்பிணியாக இருக்கார், ஒரு புள்ள இருக்குது. மாப்பா மௌத்தாகும் பொழுது ஆயிஷா ஒவ்வொரு மூத்தினருக்கு சொல்றாங்க, ஏங்க ஜனாதாவுக்கு பிறகு நான் மௌத்தானதுக்கு பிறகு அனந்த ரசத்து பங்கு வைக்கும் பொழுது எங்க மனைவியுடைய கருவில் உள்ள புள்ளக்கு அனந்த ரசத்து போக வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நான் எப்படி சொல்லேதோ சகாபாக செய்தேன். அப்துல் ரஹ்மான் ராவ் ஒரு பணக்காரர் சகாபி, உஸ்மானிய பதி பணக்காரர், வறுமை என்பது ஆபத்தானது. எப்ப வறுமை வருமோ அப்ப மக்களுடைய கண்ணியம் வைக்கும், மக்கள் கை நிறுத்த வேண்டி வரும், பிறரை நம்பி வாழ வேண்டி வரும், சுடத்தில் கை தியாகம் கேட்க வேண்டி வரும், தரமாட்டாங்களா என்ற உணர்வுல வாழ வேண்டி வரும். அதிகமான மக்களுக்கு மகளிட குடும்ப கல்யாணம் நடக்க போகுது, அன்புக்குரிய நண்பர்களே, உங்களோட மகளை கேவலப்படுத்த வானாம். உதவி செஞ்சவரே அவர் யாருத்தையும் சொல்ல இல்லத்தையும் உங்களோட மகளிட குடும்பத்தை காணக்குள்ள கூட ஞாபகம் வரும், நான் தான் இந்த கல்யாணத்துக்கு உதவி செஞ்சேன். அந்த கேவலம் எங்களோட குடும்பத்துக்கு கூடாது, அந்த கேவலம் எங்களோட குடும்பத்துக்கு கூடாது. இந்த கையை யாருக்கை இருக்கக்கூடாது, அம்மாட்ட மட்டும் இருக்கணும். இந்த கை மேல இருக்கணும், கீழ் இருக்கக்கூடாது. இது குறுக்கிற கை, இது வாங்குற கை. சொல்லம் வறுமையில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார். எனவே வறுமைக்கு எதிராக உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒரு துஆ கேட்கின்றோம், அல்லாஹும் இயலாமையை விட்டும் பாதுகாக்கப்படுகிறோம். எனக்கு ஏலாம், இதுக்கு பிறகு என்னால் ஏலாம், அப்படி ஒன்று இல்லை. சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பது, சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பது. அந்த குசுமாவுடைய பள்ளிப்பட்டர் வாராரு யாசகம் கேட்டு, யாசகம் கேட்டு இது இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுகின்றேன், பள்ளி வாயில் சாப்பாட்டு சாமான்கள் பங்கு வைக்கிற இடமாக இல்லாம பள்ளி வாயில்கள் எப்படி தெரியுமா மாற வேண்டும், தொழில் வாய்ப்புகளை உருவாக்குகிற இடமாக மாற்ற வேண்டும். ஒரு மனிதர் வந்து இரண்டாவது முறை கேட்டார், மூணாவது முறை இல்ல என்ன அவர் சொன்னார், யார சொல்லுமா, எனக்கு கூதல் காலத்துல போட்டிருக்க ஒரு கம்பளியும் தண்ணி குடிக்கலாம் ஒரு கோப்பையும் தான் இருக்குது, இது ரெண்டையும் தவிரவே ரெண்டுமே இடத்துல இல்ல, அதுதான் எனக்கும் இந்த குடும்பத்துக்கு சொத்து. சொல்லம்மா சொல்லம் சொன்னாங்க, அதை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கூட்டிக் கொண்டு எடுத்துக்கொண்டு வர சொன்னாங்க. எடுத்துக்கொண்டு வந்து அள்ளி இத ஆக்ஷன் போட்டாங்க. நாங்க சொல்லுவோம் ஆக்ஷன், ஏல விற்பனை. அள்ளியில ஆக்ஷன் போட்டாங்க, இந்த கிளாஸை யாரு வாங்குவீங்க, இந்த கோப்பையை யார் எடுப்பீங்க. மகானம்மா ஒரு திருகத்தை எடுத்துக்கொண்டு பேசி ஒரு கோடாரி வாங்கி கொண்டு வாங்க, ஒரு திருகத்தை கொண்டு ஒரு குடும்பத்துக்கு தேவையான சாப்பாட்டு சாமான்களை வாங்கி. அவர் அதே மாதிரி சாப்பாட்டு சாமான்களை வாங்கி கொடுத்துட்டு இந்த கோடாளி எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த கோடாளிக்கு கூடி இருக்கு, நான் சொல்றது இந்த கருத்தல்ல, இமாம் அபூ தாவூதுடைய விவாதத்து. இதைத்தான் உலமாக்கள் தௌலத்துல் ஹதீஸ் ஓதுறது. இது ஹதீஸுடைய கிதாபுக்கு ஆகும். அந்த கோடாளிக்கு அதாவது தந்த கையால அந்த கோடாளிக்கு குடிக்கும், அந்த போராளிக்கு தந்த கையால குடிய போட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை எடுத்துக்கொண்டு போ, தொழில ஈடுபடு, 15 நாட்களுக்கு உன்னை இந்த பள்ளியில நாம் காண விரும்ப இல்ல, 15 நாளைக்கு இங்க வரக்கூடாது, நீ அங்க சொல்லு போ, உன் தொழில் அங்க செஞ்சு போ, நீ 15 நாளைக்கு இப்படி செய்யு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பள்ளி இந்த பள்ளி அல்ல, எந்த பள்ளியில ஒரு ரகாத்து தொழுதா 1000 ரகாத்து நன்மை கிடைக்கும், அதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சொன்ன எனக்கு பின்னால் நீ தொழுகிறத விடவும், இங்கிருந்து கொண்டே பள்ளியில இருந்து கொண்டிருக்கிறத விடவும், தொழிலுக்காக வேண்டி வெளிக்கிழமை போய் நீ கண்ணியமானாக வாழ்வதற்கு நல்ல முடிவு. இத புரிந்து கொள்ளுங்கள், வறுமைக்கு எதிராக தொழில் செய்ய வேண்டும், யாருக்கும் கேட்பதற்கு நிர்வாகங்களுக்கு சொல்லுகின்றேன், மக்களுக்கு உதவி செய்வது என்பதை விடவும் மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது, அதுதான் நிர்வாகத்துக்கு பெருமை, அதுதான் நிர்வாகத்துக்குரிய சந்தோஷமாக அமைய வேண்டும். இது முதலாவது வறுமை. வறுமையில இன்னும் ஒரு வறுமை இருக்குது, அதையும் குர்ஆன் பேசி இருக்கிறது. அது என்ன வறுமை தெரியுமா? கை நிறைய இருக்குது, அனுபவிக்க தெரியாத வறுமை. வாழ்க்கையில் அனுபவிக்க தெரியாது, அனுபவிக்க தெரியாத வறுமை. கை நிறைய பணம் இருக்குது, காசு இருக்குது, செல்வம் இருக்குது, இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, செலவழிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, நல்ல ஒரு வீடு கட்டி வாழ மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு வேறொரு பார்வை, ஒரு கூட்டம் கட்டப்பட்டு சம்பாதித்த பணம், அதனால செலவழிக்கிறதுக்கு மனம் வருகிறது. இன்னும் ஒரு கூட்டம், இப்ப செலவழிச்சா தேவை வந்தா பின்னால் ஒரு பிரச்சனை வந்தா அப்ப என்ன செய்யறது, நாங்க பிரச்சனைக்காக வேண்டி சேமித்து வைத்திருக்கிறோம். ஒரு கூட்டம் யாரு அனுபவிக்கிறோம்? இந்த உலக சல்லா தங்கு அனுபவிக்கிறோம். நான் ஆரம்பத்தில் ஒரு குர்ஆனுடைய ஆயத்து நல்லா சொல்றேன், யா இபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, குது தீனக்கும், உங்கள அழகை நீங்க எடுத்துக்கோங்க, அழகா உடுங்கோ. ஒரு முஸ்லீம் இருந்தா ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன் பார்த்தா சொல்லணும், அழகா டிரஸ் பண்ணுவாங்க, அழகா உடுப்பாங்க, அவங்களோட மனம், அவங்களோட நடை, அவங்களோட உடுப்பு, அவங்களோட முடி, தாடி. சுபானல்லாஹ், நபி ரஹ்மத்துல்லாஹி அந்த சஹீஹ் முஸ்லிம்ல இந்த தாடிக்கு 10 உசூல் சொல்லி இருக்கிறாங்க, 10 வகையான ஆதாபங்கள். இந்த தாடியை நீங்க எப்படி வைக்கணும், இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இது எப்படி அழகா இருக்கணும், யாராவது பார்த்தா நானும் ஒரு தாடி வைக்கணும் என்ற ஆசை வார அளவுக்கு எப்படி இருக்கணும். இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி முஸ்லிமுடைய சரகல மிக அழகாக இருப்பதை புது உதவிக்கும் அனுமதியுங்கள். அவனுக்கு இப்படி எல்லாம் கொடுத்தோம் சொல்லிவிட்டு ஹாரூனுக்கு அஞ்சு புத்தி சொல்றான். அஞ்சு புத்தி, இத கொஞ்சம் கேளுங்க. முதலாவது புத்தி என்ன தெரியுமா? சந்தோஷப்படாதே, இது நீ படைக்கப்படுறதுக்கு முன்னாலே உனக்கு எழுதப்பட்ட ஒன்றுதான் உனக்கு கிடைச்சிருக்கு, உண்ட பங்கு உனக்கு கிடைச்சிருக்கு, இது எனக்கு கிடைச்சிச்சு, உண்ட கட்டித்தர வேண்ட கட்டித்தர ஒன்றும் இல்ல. பணக்காரனுக்கு தெரிய நான் எப்படி பணக்காரன் ஆனேன் என்று சொல்லி, பெங்களூர்காரனுக்கு தெரிய நான் எப்படி பெங்களூர்காரன், சும்மா ஒரு கதை சொல்லுவான் அவ்வளவு தான், ஆனா எதார்த்தத்தில் அவங்களுக்கு வீசல் தெரியாது. அம்மா சொல்றான், உலகம் கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படக்கூடிய மக்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தது சொல்லுகின்றேன், இந்த உலகத்துல அல்லாஹ் உனக்கு தந்திருக்க, நான் உனக்கு தந்ததை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வதையும் மறந்துவிடாது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுத்த அறுக்குறைகளை அவன் பாவிப்பதையும் அவன் அனுபவிப்பதையும் அவன் அதை வச்சு கொண்டே அல்லாவை ஞாபகப்படுத்துவதையும் பார்த்து அம்மா சந்தோஷப்படுகிறான், நல்ல ஒரு வீட்டை வாழ்கிறான். நீங்க விரும்பக்கூடிய வீடு அம்மா அழகாக சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, தெரியவில்லை, இந்த உலகத்தை அனுபவியுங்கள், அல்லாஹ் தந்தவைகளை நல்ல அனுபவியுங்கள், நல்ல ஒரு வாகனத்தில் ஏறி பெருமைப்பட வேண்டாம். சுபஹானல்லதி சஹ்ஹரலனா, மக்களை எல்லாம் போட்டு நடக்கரித்து போட்டு ஒரு கூட்டத்துல பஸ் போர்ட்ல, பஸ் ஸ்டாண்ட் ஹோல்டிங் பிளேஸ்ல காய வைத்து போட்டு, இன்னும் ஒரு கூட்டத்தை புஷ் பைக்ல போக வச்சு போட்டு, அல்லாஹ் இன்னொரு வாகனத்துல போக வச்சிருக்கிறானே. அனுபவியுங்கள், அல்லாஹ் தந்தவைகளை யாரும் அனுபவிக்காமல் இருக்க வேண்டாம், அதை நீ அனுபவித்துக் கொள். அல்லாஹ் மீண்டும் சொல்லுகின்றான், நல்ல நல்ல சாப்பாடுகள் வாணம் என்று சொன்னது யார் அப்பா உங்களுக்கு? நல்ல வாழ வாணம் என்று நல்ல நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் உங்களுக்கு சொன்னது யாரு? அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன் யாரு அறமாக்கினது, இதெல்லாம் வானம், இதெல்லாம் ஆடம்பரம், இதெல்லாம் வீண்வரையும். வீண்வரையும் கூடாது, அது சந்தேகமே கிடையாது. முஸ்லீம்களுடைய அநேகமான திருமணங்கள் வீண்வரையமான திருமணம் தான். முஸ்லீம்களுடைய அநேகமான திருமணங்கள் வீண்வரையமான திருமணம், அது சந்தேகம் கிடையாது. இல்லாமன்றி ஒரு சிலரை தவிர கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு எதற்கு செலவழிக்கிறோம் என்றே தெரியாது. அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹுடையார்களுக்காக வேண்டி அவனாகவே வெளியாக்கின இந்த அருக்குறைகளை, இந்த அழகான அழகு காரியங்களை யாரப்போ உங்களுக்கு ஹராமாக்கினது? ஒத்தங்கி வாக்கினர்கள் நல்ல ருசியான அழகான சுவையான தேக ஆரோக்கிய நிறைந்த சாப்பாடுகளை சாப்பிடக் கூடாது என்று சொல்லி உங்களுக்கு யார் இதை ஹராமாக்கினது? இது கேளு கதவியே, அப்படி அல்லா ஹராமாக்க அன்புக்குரிய நண்பர்களை சொல்லே. இரண்டாவது வறுமை எங்களுக்கு இருக்கு, இரண்டாவது வறுமை என்ன தெரியுமா? அனுபவிக்க தெரியாத வறுமை. மூணாவது வறுமை என்ன தெரியுமா? அது ஒரு ஆச்சரியமான வறுமை. உலகத்தில் அல்லா எல்லாத்தையும் தந்தான், கை நிறைய தந்தான், வீட்டுக்கு வீடு, வாகனத்துக்கு வாகனம், சொத்துக்கு சொத்து, செல்வத்துக்கு செல்வம், எல்லாத்தையும் அல்லாஹ் தந்தான். ஆனா மௌத்தாகும் பொழுது மிஸ்கீன் பாவம் ஒன்றையும் கொண்டு போகாம போறாங்க. இதை விட பெரிய வறுமை வேறு எந்த வறுமையும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மக்கள் போறாங்க, அவரை பார்த்து கேளுங்க பார்ப்போம், இவர் என்ன கொண்டு போறாரு, இவருக்கு என்ன இருக்குது, இவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு போறாரா, விட்டுட்டு போறாரு, வீட்டை விட்டுட்டு போறாரு, பாவிச்ச வாகனத்தை விட்டுட்டு போறாரு, பேங்க் உள்ள காசை விட்டுட்டு போறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. இதை விட பெரிய வறுமை வேறு எந்த வறுமையும் இல்ல. ஆகரத்துடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ஜீரோ பேலன்ஸ், ஆகரத்துடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ஜீரோ பேலன்ஸ். ஒன்றுமே எத்தனையோ பேர் வைத்தாங்க, அப்படி எங்களை பள்ளி மையவாதியை சுத்தி அப்படி எத்தனையோ பேர் வாழ்றாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அம்மா அவளை தமிழ் செய்வானாக அவங்க வாழ்ந்தோம் என்பதற்கான சில அடையாளங்களை விட்டு விட்டு போறோம். இந்த பள்ளிக்கு காணி கொடுத்தவன், அந்த பள்ளிக்கு காணி கொடுத்தவன், அந்த மதுரசாவை உருவாக்கியவர், இந்த பாடசாலையை உருவாக்கியவர், அதற்கு பணம் கொடுத்தவர், அந்த தாருல் ஐஸ்லாமை உருவாக்கியவர், இந்த பாதை அமைப்பதற்கு பாணி கொடுத்தவர் என்று சொல்லி இன்னொரு அண்ண வேலைகளை முன்னோர்கள் செய்திருக்கிறார். அவர்கள் விஷயங்கள் அவர்கள் போற பயணத்துக்கு தேவையான எடுத்துக் கொண்டு போனார். அம்மா கேட்கிறான் குரான், அம்மா சொல்லுகிறான் குரான்ல, வல் தம் ஒரு நாளைக்கு உள்ள பயணத்துக்கு என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறேன். இப்ப நான் மௌத்தானா, எந்த ஜனாதாவை கொண்டு வந்து பள்ளியில் வச்சு என்ன சொல்ல போறாங்க? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையெழுத்து, உலமாக்களும் கேட்கணும், நானும் கேட்கணும், நீங்களும் கேட்கணும், எந்த ஜனாதாவை கொண்டு வந்து இங்க வச்சா மக்கள் என்ன சொல்லும்? மக்கள் சொல்லணும், அவங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டை ஆஜியாருக்கு நாலு வீடு அஞ்சு கடை சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா காரணம்? அது ஆஜியாருடைய அல்ல, அது பஸ் அல்ல, இப்ப அது பஸ் அது போனசி மாறிச்சது, டிரான்ஸ்பர் ஆகிச்சது. இதுக்கு பிறகு அதுல கையடிக்கையில யாருக்கும் அது அறங்குற சொத்தாக மாறிவிடும். அந்த சொத்தால கட்டம் கொடுத்தோமே, அதுக்கு அது வேறொன்றுக்கு செலவழிக்கிறது ஹராம், செலவழிக்க முடியாது, அது அறங்குற சொத்து. இப்ப ஆனா பாவம் மிஸ்கீன் எல்லாத்தையும் வச்சுட்டு தனிய சுமார், அந்த வறுமை எடுத்து அம்மா என்னை என்பதை பாதுகாப்பானா, அந்த வறுமை எடுத்து அம்மா பாதுகாப்பானா, கை நிறைய எடுத்துக்கொண்டு போவோம். அல்லாஹ் தங்களைகளை அவர் வரைக்கும் அல்ல பொருத்தம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போவோம். ஏந்த சொத்து, இதேந்த உடைமைகள். யௌம யுனபால் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா பிமா கத்தம வஅக்கர். இந்த விட்டுட்டு போனதையும் அல்லாஹ் சொல்லி சொல்வார், எடுத்துக்கொண்டு போனதையும் அல்லாஹ் சொல்லுவார். நீங்க மௌத்தாகக்குள்ள இவ்வளவு விட்டுட்டு வந்தீங்க, நீங்க மௌத்தாகக்குள்ள இவ்வளவு எடுத்துக்கொண்டு போவோம். இந்த வறுமையை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அப்போதுமே சாராம் கடந்து தெரியுமா, வறுமை மூணு வகை. ஒன்று, கையில இல்ல வருமானம் இருக்குது செலவுக்கு போடா, அல்லது வருமானமே இல்ல அப்படி வாழ வேண்டாம், தொழில் செய்யுங்கள், பேச்சு செய்யுங்கள், கையை நிறுத்த வேண்டாம். ஜும்மாவுடைய நாளையில இதா நூதியில் சொலாத்தின் இயோவில் ஜும்மா வஸ்ஹவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹுடைய புத்தியின் பக்கமாக விரைந்து வாங்கும். பசார்ல வாரோ 12:30 12:11 பசார் மூடிவிட்டு மூடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அல்லாஹுடைய புத்தியின் பக்கமாக மக்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே குர்ஆன் சொல்லுது, அடுத்த ஆயத்தில் சொல்லுது, இந்த முயற்சி நீங்க கொள்கையை முடிச்சுட்டா நீங்க யாரும் நினைச்சுக்கொள்ளவானம் நாங்க ஹலாலான ரிஸ்க்கு துஆ கேட்டுட்டோம், அல்லாஹ் நிச்சயமாக அதை தருவான் என்று உங்களோட துஆவுல நீங்க பறை துஆவுல நம்பிக்கை வச்சு பறை பாக்கி விட்டு உழைப்பு செய்த தண்ணி காட்டி விட வேண்டாம். எனவே அங்குக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, வறுமை கூடாது. வறுமை என்பது ஆபத்தானது. வறுமை என்பது மக்களுடைய இஸ்லாத்தை பறித்துவிடும், ஈமானை பறித்துவிடும், கண்ணியமான வாழ்க்கையை பறித்துவிடும், ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு அது பெரிய அச்சுறுத்தலாக மாறுகிறோம். அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இரண்டாவது வறுமை, அனுபவிக்க தெரியாத வறுமை. அல்லாஹ் தந்தவைகளை அனுபவியுங்கள். இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். அல்லாஹ் அழகானவன், அழகை அல்லாஹ் விரும்புகின்றான். கையில எதையுமே கொண்டு போக இல்ல, அவருடைய ஜனாதாவை கொண்டு வந்திருக்கு கொண்டு மக்கள் ஒன்று சொல்றாங்க இல்ல, அவருக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல, அவருடைய அவரை பத்தி சொல்றதுக்கு எதையுமே அவர் வீட்டு விட்டு போகல. அப்படிப்பட்ட நிலைமைகளில் எங்களை பாதுகாப்பாராக, ஆபியத்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை முக்கியமாக்குவானாக, வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக, கண்ணியவான்களாக வாழ வைப்பானாக. யாம்மா இந்த நெற்றியை கொண்டு போய் உன்னை அல்லாத ஒருவனுக்கு முன்னால் வைத்து சிறை சாய்ப்பதை விட்டு பாதுகாப்பது போன்று இந்த கையை இன்ன மக்களுக்கு முன்னால் நிறுத்தி வைத்து பாதுகாத்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் குறிப்பாக குழந்தைகளையும் அந்த நிலைமைகளை விட்டு பாதுகாத்துவான். இந்த கையை மேலே வச்சிருவாய் அல்லாஹ், இது கொடுக்கிற கையாம், இது வாங்குற கையல்ல யாம். அந்த கையாக எங்களை மௌத்து வரைக்கும் அல்ல, சந்ததி இருக்கும் காலம் அல்ல, உலகம் இருக்கும் காலம் அல்ல, எங்களுடைய பரம்பரையை அப்படி ஆக்கி வைத்திருப்பாங்க. முஸ்லீம் சமூகத்தை ஆக்கி வைப்பாயா?